ஓம் சாந்தி. அனைவருக்கும் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். முரளி டேட் 7/9/2023 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, விசார் சாகர் மந்தனம் செய்து ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் பரமாத்மா சிவனுடைய மகான் வித்தியாசத்தை தெளிவுபடுத்துங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் ஜென்மாஷ்டமி சம்பந்தமாக கேள்வி. பிரம்மா பாபா தனக்கு தானே என்ன பேசிக் கொள்கின்றார், அவருக்கு எது அதிசயமாக உள்ளது? பதில்: பிரம்மா பாபா தனக்கு தானே பேசிக் கொள்கின்றார், அதாவது ஷிவ் பாபா நினைவு அடிக்கடி மறந்து விடுகிறது, எனக்கு என்ன ஆகிறது என்று தெரியவில்லை. தந்தை எப்பொழுது பிரவேசம் செய்கின்றாரோ அப்பொழுது நினைவு இருக்கின்றது, பாபா சென்றவுடன் நினைவு மறந்து விடுகிறது என்பது இல்லைதானே? ஆனால் நானோ அவருடைய குழந்தையாவேன், நினைவு ஏன் மறந்து போகிறது? என்னுடைய நினைவினால்தான் பாபா வருகின்றாரா என்ன? இவ்வாறெல்லாம் பாபா தனக்குத்தானே பேசி ஆச்சரியப்பட்டுக் கொள்கின்றார். பாடல்: நீங்கள் அன்பு கடலானவர். ஓம் சாந்தி. ஷிவ் பாபா வந்திறங்கி தன்னுடைய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு கீதையின் பகவான் யார் என்று புரிய வைக்கின்றார். ஏனென்றால் இந்த சமயம் பாரதத்தில் அஞ்ஞான இருள் உள்ளது. இதை காரிருள், அஞ்ஞான இருள் என்று கூறப்படுகின்றது. பிறகு ஞானத்தின் வெளிச்சம் வேண்டும். பரமபிதா பரமாத்மாவைதான் மனிதர்கள் ஞான கடல், நாலேஜ் ஃபுல் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். நல்லது, அவர் ஞான கடலாக இருக்கின்றார். அவரிடமிருந்து என்ன கிடைக்கின்றது? நதியிலிருந்து தண்ணீர் கிடைக்கிறது என்றால் அதில் நன்றாக ஸ்நானம் செய்கின்றனர். உங்களுக்கு ஞான கடலிடமிருந்து என்ன கிடைக்கிறது? ஒரு துளி. நான் ஞான கடலாக இருக்கின்றேன், உங்களுக்கு ஒரு துளி கொடுக்கின்றேன் என்று தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். என்ன துளி? நான் உங்களுடைய தந்தை ஆவேன், நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகின்றேன். நாம் நம்முடைய சாந்தி தாமம், சுகதாமத்திற்கு செல்கின்றோம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஞான கடல் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி வைகுண்டத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். வீட்டில் அமர்ந்தபடியே திவ்ய திருஷ்டி கொடுக்கின்றார். மனிதர்களோ ஒருவருக்கொருவர் எதிரிலிருந்து திருஷ்டி கொடுக்கின்றனர். பாபா வீட்டில் அமர்ந்தபடியே சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். ஒரு துளி கிடைப்பதன் மூலம் நீங்கள் இங்கிருந்து சென்று விடுகிறீர்கள், இங்கே அமர்ந்தபடியே நீங்கள் வைகுண்டத்திற்கு சென்று விடுகிறீர்கள். இப்பொழுது தந்தை வந்து புரிய வைக்கின்றார். கீதையின் பகவான் யார்? அவர் ஞான கடல், நிராகாரமானவர். மனிதர்களோ ஸ்ரீகிருஷ்ணரை நினைத்து பாடுகிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் ஞானம் சொல்லவில்லை என்று இப்பொழுது நீங்கள் புரிய வைக்க வேண்டும். முதன் முதலில் கிருஷ்ணர் தாயின் கர்ப்பத்தின் மூலம் பிறப்பெடுத்தார். கம்சபுரி இருந்தது. பிறகு ஹே கம்சனே, உன்னை அழைக்கக்கூடியவர் வந்துவிட்டார் என்று அஷரீரி ஒளி கேட்டது என்று கூறுகின்றனர். அனைவரும் அசுரர்களாக இருக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கம்சன், ஜராசந்தன், அகாசுரன், பகாசுரன், பாவ ஆத்மாக்கள் ஆகிய அனைவரையும் அழைப்பதற்காக அவரது பிறப்பு ஏற்பட்டதாக காண்பிக்கின்றனர். எனவே ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பெடுத்திருக்கின்றார். அவரோ சிறிய குழந்தையாக இருந்தார். பிறகு ஞானம் எப்பொழுது கொடுத்தார்? அவர்கள் யுத்த மைதானத்தில் கிருஷ்ணரை பெரிய உருவமாக காண்பிக்கின்றனர், சிறிய குழந்தையாக காண்பிப்பதில்லை. கிருஷ்ண ஜெயந்திக்கு பின்னர் கீதா ஜெயந்தியை காண்பிக்கின்றனர். சிறிது காலத்திற்கு பிறகு எப்பொழுது அவர் பெரியவரானாரோ அப்பொழுது ஞானம் கொடுத்திருப்பார், பிறப்பெடுத்திருக்கின்றார் என்றும் காண்பிக்கின்றனர். நேரமும் கூட இரவு நேரத்தில் பிறந்ததாக காண்பிக்கின்றனர். இங்கே நீங்கள் ஷிவ் பாபா எழுந்தருளியிருப்பதை பார்க்கிறீர்கள். எப்பொழுது பிரவேசம் ஆனார் என்பது எவருக்கும் தெரியாது. ஷிவ் பாபா குழந்தை ஆகவில்லை, அவரோ வயோதிக வானப்பிரஸ்த நிலையில் வந்திருக்கின்றார். எப்பொழுது வந்தார் என்பதன் தேதியும் கிடையாது. கிருஷ்ணருடைய நாள் தேதி உள்ளது மற்றும் அவர் கர்ப்பத்தின் மூலம் பிறப்பெடுத்திருக்கின்றார். இங்கே ஷிவ் பாபாவோ ஞான கடலாக இருக்கின்றார். அவர் சிறிய குழந்தையாக ஆக வேண்டியதில்லை. பிறகு அவர் வளர்ந்து பெரியவராகி ஞானம் சொல்கின்றார் என்பதும் இல்லை. கிருஷ்ணரோ மனிதர் ஆவார். மனிதர்களை ஞான கடல் என்று கூறப்படுவதில்லை. அவருடைய பிறப்போ சொர்க்கத்தில் ஏற்படுகிறது. அவர் எவருக்கும் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது, ஏனெனில் அவரே ராஜா ஆவார். நிராகாரமான தந்தைதான் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பதீத ஆத்மாக்களை பாவனமாக ராஜாக்களுடைய ராஜாவாக ஆக்குகின்றார். அந்த எல்லைக்குட்பட்ட இரவு பகல் மற்றும் எல்லையற்ற இந்த இரவு பகலுக்கிடையே அர்த்தத்தில் கூட வேறுபாடு உள்ளது. இது சங்கமயுகம். இந்த சங்கமயுகத்தில் பிரம்மாவின் இரவு முடிவடைந்து பிரம்மாவின் பகல் ஆரம்பமாகிறது. இது எல்லையற்ற இரவு, அங்கியான இருள் ஆகும். சத்யுகம் வெளிச்சம், அந்த இரவு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அவர்களோ கிருஷ்ணருடைய பிறப்பை இரவில் கொண்டாடுகின்றனர். அது எல்லைக்குட்பட்ட விஷயம், இது எல்லையற்றது. நான் வருகிறேன், என்னுடைய நாள் தேதி எதுவும் கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். கிருஷ்ணர் ராமர் போன்றோருக்கு நாள் தேதி உள்ளது. முக்கியமானவர்கள் இருவர் மட்டுமே. இப்பொழுது கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது அல்லவா? கிருஷ்ணரோ சிறிய குழந்தை என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பிரம்மாவின் இரவு மற்றும் பகல் என்று மகிமை பாடப்படுகிறது. பிரம்மாவின் பகல் கிருஷ்ணர் ஆவார் மற்றும் பிரம்மாவின் இரவு பிரம்மா. பிரம்மாதான் பிறகு கிருஷ்ணர் ஆகின்றார். கிருஷ்ணரின் இரவு அல்லது கிருஷ்ணரின் பகல் என்று கூறுவதில்லை. கிருஷ்ணர் பகவான் ஆவார். அவர் எங்கும் இருக்கின்றார் என்று அவர்கள் நினைக்கின்றனர். எனவே இதை பற்றியும் கூட புரிய வைக்க வேண்டும். உங்களுடையது சிவ ஜெயந்தி அல்லது சிவராத்திரி என்றும் கூறலாம். ஆனால் சிவ ஜெயந்தி என்று கூறுவதே சரியானது. இதுவும் புரிய வைக்கப்படுகிறது. பாபா கர்ப்பத்தில் வருவதில்லை, சாதாரண உடலில் வருகின்றார். கிருஷ்ணருடைய வம்சமோ எட்டு தலைமுறைக்கு வருகிறது. சிறிய குழந்தை பருவத்தில் அவரை மோகன் மற்றும் கிருஷ்ணர் என்று கூறுகின்றனர். எவ்வாறு வேல்ஸ் நகரத்தின் இளவரசர் இருக்கின்றாரோ அவ்வாறே இந்திரபிரஸ்தத்தின் முதன் முதல் சிம்மாசனத்தில் அமர்பவர் இந்திரபிரஸ்தத்தின் இளவரசர் ஆவார். பிறகு அவர் இளவரசரிலிருந்து ராஜா ஆகிவிடுவார். கிருஷ்ணர் என்ற வார்த்தை இருக்காது. மகாராஜா பெயரால் மகிமை செய்யப்படுகின்றார். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை மகாராஜா மகாராணி என்று கூறுகிறார்கள். கிங் என்பது ஆங்கில வார்த்தை, உண்மையான பெயர் மகாராஜா மகாராணி. நாராயணர் ஞானம் கொடுத்தார் என்பது கிடையாது. சுயம்பரத்திற்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ நாராயணர் ஆகின்றார். இப்பொழுது இந்த ஞான கடல் சிவனுடைய பெயரோ மாறுவதில்லை, ஒரே ஒரு பெயர்தான் உள்ளது. அவருடைய அந்த ரதமோ பெரியது. வந்த உடனேயே ஞானம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். இவர் அதாவது பிரம்மா ஒன்றும் அறியாமல் இருந்தார். இவருக்குள் பாபா வந்திருக்கின்றார். அவர் காட்சி காண்பிக்கின்றார், ஞானம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் என்பது புரிய வந்தது. இந்த சாட்சாத்காரத்தின் ரகசியம், அதாவது இந்த ஞானம் ஆரம்பத்தில் புரியவில்லை. ஆரம்பத்தில் பனாரஸ் சென்றிருந்த போது சுவர்களில் சக்கரம் போன்ற சித்திரங்களை வரைந்து கொண்டிருந்தேன். இது என்ன என்பது எதுவும் புரியவில்லை என்று பாபா தனது அனுபவத்தை கூறுகின்றார். ஏனென்றால் இவர் குழந்தையாகிவிட்டார், புதிய பிறவி எடுத்து விட்டார் அல்லவா? பாபா, நான் 8-10 மாதங்களாக உங்களுடைய குழந்தையாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றனர் அல்லவா? அதேபோல் நானும் கூட குழந்தை ஆகிவிட்டேன். எனவே முதலில் எனக்கு எதுவும் புரியவில்லை. இந்த ஞானத்தின் விஷயங்களே புதியதாக இருந்தது. அர்த்தம் இல்லாமல் என்னென்னவெல்லாமோ உருவாக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுதோ படித்து படித்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன, இப்பொழுது தந்தையின் விஷயங்கள் எனக்கு புரிகின்றது. குழந்தைகள் கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி புரிய வைக்க வேண்டும். சித்திரங்கள் சரியாக உள்ளன. மரத்தில் பிரம்மாவின் சித்திரமும் உள்ளது. வெண்ணெயை இவர் விழுங்கி விடுகின்றார். விஸ்வத்தின் எஜமானர் பதவி வெண்ணெய். கிருஷ்ணர் சத்யுகத்தின் பிராப்தியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்தின் முதல் இளவரசர் ஆவார். பிறகு அவருடைய குழந்தைகளும் கூட இளவரசர்கள் ஆவார்கள். இது அவருடைய பிராப்தி. இந்த பிராப்தி கலியுகத்தில் கிடையாது. எனவே இந்த சூரிய வம்ச பிராப்தியை யார் உருவாக்கியது? ஞான சூரியன் உதயமானார், அஞ்ஞான இருள் அழிந்தது என்று பாடப்படுகின்றது. ஞான கடலோ சிவபாபா ஆவார். அவர் வந்திருக்கின்றார், சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றார். வித்தியாசத்தை சொல்ல வேண்டும். கிருஷ்ணர் எவ்வாறு கீதை சொல்ல முடியும்? அவரோ குழந்தை, கர்ப்பத்தில் வந்திருக்கின்றார். அங்கு கம்சன், ஜராசந்தன் போன்றோர் இருந்ததாக காண்பிக்கின்றனர். ஆனால் அங்கே அசுரர்கள் இருக்க முடியாது. அசுரர்கள் மற்றும் தேவதைகளுடைய யுத்தம் நடந்ததாக காண்பித்திருக்கின்றனர். எனில் அவசியம் கலியுகத்தின் இறுதியில் அசுரர்கள் இருந்திருப்பார்கள். தேவதைகளோ சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் இருந்திருப்பார்கள். இவர்களுடைய யுத்தமோ நடைபெறவே இல்லை. மகாபாரத யுத்தம் சரியானது. தேவதைகளோ இங்கு இருக்க முடியாது. அசுரர்கள் அசுரர்களுடன் யுத்தம் செய்கின்றனர். இஸ்லாமியர்களுடைய ராஜ்யத்தையும் பார்க்கிறீர்கள். யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்களும் உள்ளனர். பாண்டவர்கள் அஹிம்சாவாதிகள், யோக பலம் கொண்டவர்கள். இங்கேயோ இரத்த நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. பகைமை உள்ளதல்லவா? பிரிவினையின் போது, அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இரத்த நதி நன்றாக ஓடியது. சகோதரன் சகோதரனுடனான யுத்தம் நடந்தது. அனைவரும் சகோதரன் சகோதரர்கள் ஆவார்கள் அல்லவா? அவர்களுடைய யுத்தம் நடந்தது. இல்லையென்றால் இரத்த நதி எவ்வாறு ஓடும்? இங்கேயோ ஒருவரை ஒருவர் கொன்று விடுகின்றனர், வாளால் சண்டையிடுகின்றனர். ஆகையினால் இரத்த நதி ஓடுகிறது. மேலும் இது சங்கம் யுக சமயமாகும். இரத்த நதிகளுக்கு பிறகு நெய்யாறு ஓடும். கிருஷ்ணரோ சிறிய இளவரசர் ஆவார். பிறகு அவரையும் நிந்தனை செய்துவிட்டனர். அவரை ஞான கடல் என்று கூற முடியாது. சர்வகுண சம்பன்னம், மரியாதை புருஷோத்தமர் என்பது தேவதைகளின் மகிமை பாடப்படுகிறது. இந்த மகிமை குழந்தைகளுக்கு பாட முடியாது. எப்பொழுதும் ராஜா ராணிக்கே மகிமை பாடப்படுகிறது. அவர்களோ லக்ஷ்மி நாராயணரை சத்தியுகத்திலும் மற்றும் கிருஷ்ணரை துவாபர யுகத்திலும் கொண்டு வந்துவிட்டனர். எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டனர்! லக்ஷ்மி நாராயணருடைய குழந்தை பருவத்தின் கதையை எவராலும் சொல்ல முடியாது. ராமர் சீதையினுடைய கதை, குழந்தை பருவ கதை ஏதாவது சொல்கின்றனர். கிருஷ்ணரை பற்றி தவறான விஷயங்களையே சொல்கின்றனர். கொஞ்சமாவது சரியான கதையை சொல்லுங்களேன். லக்ஷ்மி நாராயணருக்கு சர்வகுணங்கள் நிறைந்தவர்கள், மரியாதை புருஷோத்தமர், அஹிம்சா பரமோ தர்மம் என்று மகிமை பாடப்படுகிறது. நல்லது, அவர்களுக்கு ராஜ்யத்தை யார் கொடுத்தது? மனிதருடைய பெயரை கேட்டு குழம்பி விடுகின்றனர். லக்ஷ்மி நாராயணர் என்று கூறுவதால் நீங்கள் சத்தியுகத்திற்கு சென்று விடுகிறீர்கள். இது நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான கதை ஆகும். கிருஷ்ணர் கதை என்று சொல்வதில்லை. இதை சத்திய நாராயணருடைய கதை என்று கூறுவார்கள். சத்திய கிருஷ்ணருடைய கதை என்று கூறப்படுவதில்லை. சத்தியமான பாபா, ஞான கடல் இந்த கதையை கூறுகின்றார். முழு சிருஷ்டியினுடைய முதல் இடை மற்றும் கடைநிலை பற்றிய கதையாகும். இதில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருடைய கதையும் வந்துவிடுகின்றது. அவர்களுடைய 84 பிறவிகளின் கதையை காண்பிக்கிறார்கள். ஸ்ரீ நாராயணருடைய கதை மூலம் படகு கரை சேர்ந்து விட்டது. தந்தை வந்து குழந்தைகளுக்கு நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான உண்மையான கதை சொல்கின்றார். ஸ்ரீ நாராயணரோ பெரியவர் அல்லவா? சுயம்வரத்திற்கு முன்னர் யாராக இருந்தார்? லக்ஷ்மி நாராயணர் என்ற பெயர் இருந்ததா அல்லது வேறு ஏதாவது பெயர் இருந்ததா? ராதே கிருஷ்ணருடைய சுயம்வரத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணர் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. பாபா கட்டுரை கொடுக்கின்றார். பிறகு நீங்கள் விசார் சாகர் மந்தனம் செய்ய வேண்டும். இப்பொழுது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்களும் உள்ளனர். கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. கலியுகத்திற்கு பிறகு அவசியம் சத்தியுகம் வரும். நான் ராவணனுடைய பிடியிலிருந்து விடுவித்து வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்வதற்காக வழிகாட்டியாகி வந்திருக்கின்றேன். ஆத்மாக்களையே அழைத்து செல்வேன் என்று பாபா கூறுகின்றார். ஆத்மா பரமாத்மா நீண்ட காலமாக பிரிந்திருந்தனர் என்று மகிமை செய்யப்படுகிறது. கிருஷ்ணர் நீண்ட காலமாக பிரிந்திருந்தார் என்று கூறப்படுவதில்லை. எப்பொழுது அந்த சத்குரு தரகராக கிடைத்தாரோ அப்பொழுது அழகான சந்திப்பை ஏற்படுத்திவிட்டார் என்று அந்த நிராகாரமானவருக்கே மகிமை உள்ளது. இங்கேயோ அனைவருமே குருதான். சத்குரு தரகராக கிடைத்திருக்கின்றார் என்று பாடப்பட்டுள்ளது. சத்தியமான பரம்பிதா பரமாத்மா தரகர் ரூபத்தில் கிடைத்திருக்கின்றார். தரகர் மூலமே வாணிபம் நடக்கிறது. இதுவும் நிச்சயதார்த்தம். ஆத்மா மற்றும் பரமாத்மா தனித்தனியாக உள்ளனர். பரமாத்மா நிராகாரமானவர். அவர் வந்து இவருக்குள் பிரவேசம் செய்து உங்களுடைய நிச்சயதார்த்தம் செய்கின்றார். சுயம் அவரை தரகர் ஆகின்றார். பரமபிதா பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். என் ஒருவரை நினைவு செய்யுங்கள் என்று இந்த ஷரீரத்தில் அமர்ந்து கொண்டு கூறுகின்றார். நான் உங்களை மாயை ராவணனிடமிருந்து விடுதலை செய்து என்னுடன் அழைத்து செல்வேன். பிறகு உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு நான் நிர்வாண தாமத்தில் அமர்ந்து விடுவேன் என்று பாபா கூறுகின்றார். கிருஷ்ணர் இவ்வாறு கூறமாட்டார். இவர்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மா ஆவார்கள். கிருஷ்ணரோ சின்ன குழந்தை. புரிய வைப்பதற்கான விஷயங்கள் நிறைய உள்ளன. எனவே எவ்வாறு இவருக்குள் பிரவேசம் ஏற்பட்டது என்பதை பாபா புரிய வைத்திருக்கின்றார். பிறகு நான் ராஜாக்களின் ராஜா ஆகின்றேன். விஷ்ணுவினுடைய காட்சி கிடைத்தது மற்றும் உள்ளத்தில் மிகுந்த குஷி ஏற்பட்டது. பிறகு விநாசத்தின் காட்சியும் கிடைத்தது. ஆனால் அந்த அளவிற்கு புரியவில்லை. நீங்கள் நரனிலிருந்து நாராயணர் ஆகப் போகிறீர்கள் என்ற இந்த காட்சியை பாபா காண்பித்தார் என்பதை இப்பொழுது பிரம்மா பாபா புரிந்து கொண்டார். ஆனால் அந்த சமயத்தில் அவ்வளவாக புரியவில்லை. எவ்வாறு பாபா இரவு சொல்லிக் கொண்டிருந்தார், ஷோ பாபாவை நினைப்பதை மறந்து விடுகிறேன், என்னவாயிற்று என்று தெரியவில்லை. தந்தை எப்பொழுது பிரவேசம் செய்கின்றாரோ அப்பொழுது பாபா வந்திருக்கின்றார் என்பதை புரிந்திருக்கின்றேன். நினைவு இருக்கிறது. பிறகு பாபா சென்றவுடன் மறந்து விடுகின்றேன். இவ்வாறு இல்லைதானே? கருத்தை சொல்லும் பொழுது எல்லையற்ற தந்தை வந்து சொல்கின்றார் என்ற உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் நான் சுயம் மறந்து விடுகின்றேன். என்னுடைய நினைவினால்தான் பாபா வருகின்றாரா என்ன? நான் அடிக்கடி நினைவு செய்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். இவருக்குள் வந்தால் அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது. முக்கியமானதே நினைவு. வருகின்றாரோ வரவில்லையோ தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். கீதை ஜெயந்திக்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். முதலில் சிவ ஜெயந்தி, பிறகு கீதா ஜெயந்தி, பிறகு கிருஷ்ண ஜெயந்தி. சிவன் தான் பெரியவர். திடீரென்று வந்தார் மற்றும் கீதை சொன்னார். அவர் சிறியவர் கிடையாது. இந்த விஷயங்களை பற்றி எவ்வாறு நாம் புரிய வைப்பது என்று விசார் சாகர் மந்தனம், அதாவது ஞான கடலை கடைந்து சொல்ல வேண்டும். சிவன் என்று யாரை அழைக்கின்றனர், யாருக்கு சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது என்பதை சிந்தனை செய்யுங்கள். சத்தியுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யம் நடக்கிறது. நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான ஞானத்தை அவசியம் தந்தைதான் கொடுப்பார். அவர் ஞான கடல் ஆவார். வேறு யாரையும் ஞானம் நிறைந்தவர் என்று கூறப்படுவதில்லை. கடவுளே ஞான கடல் படைப்பாளர், விதை ரூபம் ஆவார். அவரே நாடகத்தின் ஞானத்தை கூறுவார். நாடகம் எப்பொழுது ஆரம்பம் ஆகிறது, பிறகு எப்பொழுது முடிவடைகிறது என்பது எவருக்கும் தெரியாது. சத்தியுகத்திலிருந்து கலியுக இறுதி வரை உலகத்தின் வரலாறு, பூகோளம் எவ்வாறு மீண்டும் நடக்கிறது என்பதை வேறு யாரும் புரிய வைக்கவும் முடியாது. யார் திரிகால தரிசியோ அவரே சொல்ல முடியும். ஒருவரை தவிர வேறு யாரும் திரிகால தரிசி கிடையாது. அவரே உங்களை திரிகால தரிசி ஆக்குகின்றார். அதாவது பாபாவே உங்களை திரிகால தரிசி ஆக்குகின்றார். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் மூன்று காலங்களையும் உணர்ந்தவர் ஆகி ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் சிவ பரமாத்மாவின் மிக பெரிய வித்தியாசத்தை தெளிவுபடுத்தி கார் இருளிலிருந்து விடுவிக்கும் சேவை செய்ய வேண்டும். 2. பாபா என்ன நிபந்தனை தந்திருக்கின்றாரோ அதை ஞானபூர்வமாக தெளிவாக புரிந்து கொள்வது விசார் சாகர் மந்தனம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என சிந்தனை செய்ய வேண்டும். வரதானம் புத்தியின் பிரமிக்க வைக்கும் திறன் மூலம் ஆகாரத்தில் சாகாரத்தின் அனுபவம் செய்யக்கூடிய திலாராமின் தில் ரூபா, மனதிற்கு ஓய்வு கொடுக்கும் ராமர் தில் ரூபா ஆகுங்கள். விளக்கம்: பல குழந்தைகள் பின்னால் வந்திருந்தாலும் கூட சூட்சும ரூபத்தின் மூலம் கூட சாகார அனுபவம் செய்வார்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தின் மூலம் எங்களுக்கு சாகார பாலனை கிடைத்தது என்று சொல்வார்கள். மேலும் இப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே சூட்சுமத்திலும் கூட சாகாரத்தின் அனுபவம் செய்வது இது புத்தியின் ஆழ்ந்த ஈடுபாட்டின் அன்பின் வெளிப்படையான சொரூபமாகும். இதுவும் கூட புத்தியின் அதிசயமான நிரூபணமாகும். அப்படிப்பட்ட குழந்தைகள்தான் திலாராம் பாபாவின் நெருக்கமான மனதிற்கு ஓய்வு அளிக்கும் தில் ரூபா ஆவார்கள். இவர்களுடைய மனதில் சதா ஆஹா பாபா ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன்: தியாகம் நிறைந்த ஆத்மாவின் ஒவ்வொரு செயல் மற்றும் அடியிலும் வெற்றி அடைந்திருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.